கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புறா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புறா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்நிகழ்ச்சி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாவர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாவர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத்தி ரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க அருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க அருவினில் மாண்டோய் நமஸ்காரம்.
கடவுளுக்காக நீ எதையாவது செய்வதல்ல, உன்னிடம் அவர் எதையாவது செய்திட அனுமதிப்பதே பக்தி. நெருங்கி நிற்கும் மனிதரை துன்பங்கள் தூரமாக்கலாம், ஆனால் தூரத்தில் நிற்கும் தேவனிடம் நாம் நெருங்கிச் செல்ல அது துணை புரியும். உன்னுடைய செபங்களை தேவன் கனப்படுத்த வேண்டுமானால் அவருடைய வழிகளை நீ கனப்படுத்த கற்றுக்கொள். நாளைய தின துன்பங்களை விட அதை குறித்த இன்றைய கற்பனைகள் அதிக துன்பமானவை. அலைகளை தடுக்க விரும்பாதே, தாண்டி செல்ல முயற்சி செய். உன் போதனைகள் சிறந்தது என்பதை பிறர் அறிய வேண்டுமானால் உன் வாழ்க்கை சிறந்தது என்பதை பிறர் அறியச் செய். கசப்பான மருந்து உடலை சீர் செய்கிறது. கசப்பான கஷ்டங்கள் வாழ்க்கையை சீர் செய்கிறது. விடியலை தேடிய தாயாக மாறிய ஆசிரியர். நான்காம் வகுப்பிற்கு வந்த மாணவனை ஆசிரியர் கவனித்தார். அவன் அழுக்கான ஆடை அணிபவனாக, உடலில் துர்நாற்றம் வீசுபவனாக, சரியான உணவை உட்கொள்ளாதவனாக, மற்ற மாணவர்களோடு சரியான உறவை பேணாதவனாக இருப்பதை கண்ட ஆசிரியர் அவன் மேல் சினமுற்றார், எரிச்சல் அடைந்தார். சில நாட்களில் அவன் மேல் கோபப்பட்ட ஆசிரியர் அவனை பற்றி குற்றச்சாட்டு கடிதத்தோடு தலைமை ஆசிரியரை சந்திக்க சென்றார். தலைமை ஆசிரியர் அம்மாணவனின் கதையை எடுத்து சொன்னார். முதலாம் வகுப்பில் அவன் குடும்பம் வியாபாரத்தில் பெரிய இழப்பை சந்தித்தது, வறுமை கோட்டை எட்டியது. இரண்டாம் வகுப்பில் அவன் தாய் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டார். மூன்றாம் வகுப்பில் அவன் தாய் மரித்து விட்டார். இப்போது அவனது தந்தையும் அவன் மேல் அன்பு காட்டாமல் வேறொரு பெண் மீது விருப்பம் கொண்டுள்ளார். ஆசிரியரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இயேசுவே அவனை பற்றி நான் சரியாக புரிந்து கொள்ளாமல் போனதற்காக என்னை மன்னியும் என கடவுளிடம் மன்னிப்பும் வேண்டினார். குற்றச்சாட்டு கடிதத்தோடு வகுப்பறையில் இருந்து வெளியேறிய ஆசிரியர் அந்த மாணவனுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற உறுதியான முடிவோடு வகுப்பறைக்கு திரும்பினார். காலம் கடந்தது. ஒரு நாள் தொலைபேசி அழைப்பில் நான் 12 வகுப்பில் முதல் தரமாக சித்தியடைந்துள்ளேன் என கூறினான் அந்த மாணவன். மீண்டும் சில காலம் கழித்து எனது பல்கலைக்கழக படிப்பை வெற்றியாக முடித்துவிட்டேன் என கூறினான். மீண்டும் ஒரு நாள் அலைபேசியில் அழைத்து நான் வைத்தியர் ஜோன் கதைக்கிறேன், நான் வைத்திய துறையில் உயர்ந்த நிலையில் இருக்கின்றேன், அத்தோடு நான் திருமணமும் செய்து கொள்ளப் போகிறேன், எனது திருமணத்தில் நீங்கள்தான் எனது தாயாரின் இடத்தில் இருந்து என்னை மனமுடித்து வைக்க வேண்டும் என்றான் அந்த மாணவன். அன்பு நேயர்களே, மாணவன் ஏன் இவ்வாறு இருக்கிறான் என சரியாக புரிந்து கொள்ளாத போது அவன் மேல் சினம் கொண்டு அவனை தண்டிக்க நினைத்த ஆசிரியர் அவனை சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்த போது அவனின் வாழ்வில் விடியலை தேடித்தந்த தாயாக மாறிவிட்டார். பல முறைகளில் நாம் பலரை தவறாக புரிந்து தீர்ப்பிடுகிறோம். காரணம், நாம் அவர்களின் பாதையில் நின்று அவர்களை பார்க்காமல் எமது பாதையில் நின்று கொண்டு அவர்களை பார்ப்பதால் தான். நாம் ஒருவரை ஒருவர் வெறுப்பதற்கும் குற்றம் சாட்டுவதற்கும் பதிலாக அவர்களை அன்பு செய்ய ஆரம்பித்தால் அவர்கள் உயர்ந்து வருவதையும் அவர்களால் நாம் உயர்ந்து நிற்பதையும் காண முடியும். தடுமாறி தடம் புரண்டு போகும் பெற்றோர். வாழ்வில் சுமைகள் கூடும் போது தடுமாறி தடம் புரண்டு போகும் நிலை பல பெற்றோருக்கு உருவாகி விடுகின்றது. இதனால் மனம் சோர்ந்து மன நோயாளராக மாற்றப்பட்டு விடுகின்றனர். இதனால் வாழ்வை அன்பு செய்வதற்கு பதிலாக அதை வெறுக்கும் விரக்தியுள்ளவர்களாக மாறிவிடுகின்றனர். இதில் இருந்து எவ்வாறு சுகமடையலாம்? உங்கள் நிலையை நினைத்து விரக்தியுடன் பேசும் வார்த்தைகளை பட்டியலிடுங்கள். பின்பு அவற்றுக்கு பதிலாக எப்படி நம்பிக்கையோடு பேசலாம் என்பதை அவை ஒவ்வொன்றிற்கும் எழுதுங்கள். உதாரணத்துக்கு, எனக்கு தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தியே இல்லை என்ற வார்த்தைக்கு அருகிலே என்னால் தனி ஆளாக நின்று என் கடமைகளை செய்ய முடியும், என்னால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் என்று எழுதுங்கள். அதை தொடர்ந்து வாயினால் சத்தமாக கூறுங்கள். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என தூய பவுல் பிலிப்பியருக்கு 4 எழுதுகிறார். அன்பு நேயர்களே, இந்த படிப்பினையை நீங்களும் கற்றுக்கொண்டு எதெல்லாம் உங்களால் முடியாது என்று நினைக்கிறீர்களோ அதை ஒரு துண்டில் எழுதிவிட்டு, அதுவெல்லாம் செய்ய எனக்கு இறைவன் வல்லமை கொடுக்கின்றார் என்று எழுதி செயல்பட ஆரம்பியுங்கள். உங்கள் பணத்தை எதற்கெல்லாம் செலவிடுகிறீர்கள்? பல குடும்பங்களில் பணத்தை செலவிடும் முறை பெரிய குழப்பமாகவே உள்ளது. இதனால் விவாகரத்தும் ஏற்பட்டு விடுகின்றது என ஆய்வுகள் கூறுகின்றன. உங்கள் பணத்தை எதற்கெல்லாம் செலவிடுகிறீர்கள் என்பதை கவனித்து பாருங்கள். பணத்தை நீங்கள் செலவிடும் விதம் சரியானதா என்பதையும் சிந்தித்து பாருங்கள். எதை வாங்கினாலும் கடனுக்கு வாங்குகின்ற பழக்கம் இருக்கின்றதா என்பதை கவனியுங்கள். பிள்ளைகளுக்கு எமது கஷ்டம் தெரியக்கூடாது என்பதற்காக அவர்கள் கேட்பதெல்லாம் வாங்கிக் கொடுக்கும் பழக்கம் இருக்கின்றதா என்பதையும் கவனித்து பாருங்கள். இவைகளில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது அவசியமாகும். கடனுக்கு வாங்குவதற்கு பதிலாக சற்று காலம் தாமதித்து அதற்கான பணத்தை சேர்த்து வாங்கும் பழக்கத்தை கற்றுக்கொள்வது பலன் தரும். பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை மறைப்பதற்கு பதிலாக அதை அவர்களும் அறிந்து கொள்ள முயற்சி செய்வதால் அவர்களும் தமது வாழ்வில் நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள முடிகின்றது. அன்பு நேயர்களே, உங்கள் பணத்தை நீங்கள் எவ்வாறு செலவிடுகிறீர்கள்? புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானில் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து அருள் தியானம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே
இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். திருப்பாடல் அல்லது சங்கீதம் 17:8 திருவசனம். உமது கண்ணின் மணி என என்னை காத்தருளும், உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். இன்றைக்கு உம்முடைய சிறகின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும் என்ற வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். உமது சிறகின் நிழலில் என்கிற அந்த வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பில் என்னை வைத்துக் கொள்ளும் என்கின்ற பொருளோடு இது பாடப்பட்டிருக்கிறது. எப்படி கண்மணியை இமை பாதுகாக்கிறதோ அதுபோல பாருங்கள். அடுத்த பகுதியிலே சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார், உம்முடைய சிறகின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். சிறகு விரிக்கப்பட்டிருக்கும் பொழுது அதற்கு கீழே நிழல் இருப்பது போல, ஆண்டவரே நீரே எனக்கு சிறகாக இருந்து என்னை மூடிக்கொள்ளும், என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று அவர் பாடுகிறார். இந்த சிறகின் நிழலில் என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் சொல்லப்படுகிறது என்றால், பறவையின், ஒரு தாய் பறவையின் அன்பு பாசத்தை அது குறிக்கிறது. ஒரு தாய் பறவை குஞ்சுகளை, ஒரு குஞ்சுகளுக்கு ஆபத்து வரும்பொழுது தன்னுடைய சிறகுகளினால் எப்படி அது பாசத்தோடு அன்போடு மூடிக்கொள்ளுகிறதோ அதுபோல என்னை பாதுகாத்திருளும் என்ற மனநிலையோடு சங்கீதக்காரர் இங்கே பாடுகிறார். அடுத்தது அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கப்படுகிறது என்றால், அதாவது சிறகுகளின் நிழலில் என்ற வார்த்தைக்கு இரண்டாவது என்ன பொருள் கொடுக்கப்படுகிறது என்றால், உடன்படிக்கை பெட்டியின் மேலுள்ள கேருபுகளின் இரக்க பாதுகாப்பை குறிக்கலாம் என சொல்லப்படுகிறது. பழையற்பாட்டு நாட்களிலே உடன்படிக்கை பெட்டியை இஸ்ராயேல் மக்கள் வைத்திருந்தார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளேதான் இறைவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கேருபீன்கள் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அது அவர்களுக்கு எதை காட்டியதென்றால், கடவுளுடைய இரக்கத்தின் பாதுகாப்பை அது அவர்களுக்கு அடையாளப்படுத்தியது. ஆகவே இங்கு திருப்பாடல் ஆசிரியர் அந்த மனநிலையோடுதான் இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். ஆண்டவரே, உமது சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும் என்று. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கடவுள் தாமே உங்களை தம்முடைய சிறகுகளின் நிழலால் மூடி காப்பாராக. உங்களுக்கு நேரிட இருக்கிற எல்லா தீமையிலிருந்தும், பொல்லாப்புகளிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும், பிசாசின் தொல்லைகளிலிருந்தும் இறைவன் தாமே தமது சிறகுகளின் நிழலால் உங்களை பாதுகாப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 49:2 இரண்டாவது திருவசனம் சொல்லுகிறது, என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினீர், தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார், என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார், தம் அம்பார துணியில் என்னை மறைத்துக் கொண்டார் என்று கடவுள் எப்படி பாதுகாக்கிறார் என்பதை பற்றி சொல்லப்படுகிறது. தன்னுடைய அம்பார துணியினால் என்னை மறைத்துக் கொள்ளுகிறார் என்றால், அந்த நாட்களிலே அம்புகளை கொண்டு போகும் பொழுது அதை ஒரு பை போன்ற ஒன்றுக்களை போட்டு மறைத்து பாதுகாப்பாய் கொண்டு போவார்கள். அதுபோலதான் என் ஆண்டவர் என்னை மறைத்து பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோடு சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51:16 திருவசனம், நான் வானங்களை விரித்து பரப்பினேன், மண்ணுலகிற்கு அடித்தளம் அமைத்தேன், சீயோனை நோக்கி நீ என் மக்கள் என்றேன். என் சொற்களை உன் நாவில் அருளினேன், என் கை நிழலில் உன்னை மறைத்துக் கொண்டேன் என்று சொல்லி, ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக இறைவன் எப்படி மக்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஓசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:7 திருவசனம், அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள், கோதுமை போல் தலை தோங்குவார்கள், திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள், லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்கள். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலிலே குடியிருப்பார்கள். அப்ப அவருடைய நிழலிலே நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதா? பாதுகாப்போடு சேர்த்து என்ன நமக்கு கிடைக்கிறதாம் பாருங்கள், கோதுமை போல் தலை தோங்குவார்கள். அந்த இறைவனுடைய பாதுகாப்புக்குள்ளே நாம் வரும் பொழுது அவர்கள் நம் இறைவன் நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள், கோதுமை போல் தலை தோங்கும்படி செய்கிறாராம். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். நாம் திராட்சை செடி போல செழிப்பாய் வரும்படி இறைவன் ஆசீர்வதிக்கிறாராம். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும் என்று சொல்லப்படுகிறது. லெபனோனில் உண்டாக்கப்பட்ட அந்த திராட்சை ரசம் எல்லாராலும் புகழப்படக்கூடிய அளவு சுவையாக இருந்தது. அதுபோல யாரொருவர் இறைவனுடைய பாதுகாப்புக்குள்ளே வருகிறார்களோ, அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே வருகிறார்களோ, அவரது சிறகு நிழலின் கீழ் வந்து தஞ்சம் புகுந்து கொள்ளுகிறார்களோ, அவர்களை இறைவன் கோதுமை போல் தலை தோங்கவும், திராட்சை கொடி போல் செழிப்படையவும், லெபனோனில் உள்ள திராட்சை ரசம் போல் அவருடைய புகழ் விளங்கவும் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய பாதுகாப்பில் இருக்கும் உங்களுக்கு இறைவன் இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய சிறகின் நிழலின் கீழ் பாதுகாக்கும் தெய்வமே, அம்பார துணியினால் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உமது கை நிழலில் மறைத்துக் கொள்ளுகிற அன்பு தெய்வமே, இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய சிறகின் நிழலின் கீழ் பாதுகாப்பாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர்தாமே இவர்களுக்கு அடைக்கலமாயிருந்தருளும், பாதுகாப்பாயிருந்தருளும். இவர்களை எல்லா தீங்கிலிருந்தும் விடுவித்து கோதுமை போல தலை தோங்கவும், திராட்சை கொடி போல் செழிப்படையவும், லெபனோனின் திராட்சை ரசம் போல் இவர்களுடைய புகழ் விளங்கவும் இவர்களை ஆசீர்வதித்தருளும். இவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமே.
நான் உன்னை கைவிட மாட்டேன். அஞ்சாதே. யார் உன்னை கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நோயினால் உள்ளம் சோர்ந்திடும் போது மகனே பதறாதே,
மகனே பதறாதே, மகனே பதறாதே.
கடன் தொல்லை உன்னை சூழ்ந்திடும் போது மகனே கலங்காதே, காக்கும் தெய்வம் இயேசு உன்னை காலமும் காத்திடுவார். யார் உன்னை கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன்.
கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் அனுதினமும் நச்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. மொன்றியொலில் உள்ள நேர்கள் நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-8-0-0-2-6 சைவர் 4 அருள் தியானம் தொடர்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நமது தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளும் வேதாகம பகுதி திருப்பாடல் அல்லது சங்கீதம் 17:8 திருவசனம். உமது கண்ணின் மணியனை என்னை காத்தருளும், உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். இந்த திருவசனங்களை 2 நாட்கள் நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கும் அதிலிருந்து இன்னும் ஒரு பகுதியை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த திருவசனம் பாதுகாப்புக்காக பாடப்பட்ட ஒரு இறை வார்த்தையாகும். உம்முடைய கண்ணின் மணி போல என்னை காத்தருளும், உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது, அந்த சிறகுகளின் நிழலில் என்பது அவர் இறைவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு பாதுகாப்பை பற்றி சொல்லப்படுகிறது. அது எப்படிப்பட்ட பாதுகாப்பு என்றால், முதலாவது ஒரு தாய் பறவையின் அன்பு பாசத்தை, ஒரு தாய் பறவை எப்படி பாசத்தோடு தன் குஞ்சுகளை சிறகினால் மூடிக்கொள்ளுகிறதோ அதுபோல கடவுளே என்னை மூடிக்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல பாருங்கள், சங்கீதக்காரர் என்ன மனநிலையோடு அதை பாடுகிறார் என்றால், உடன்படிக்கை பெட்டியின் மேலுள்ள கேருபுகளின் இரக்க பாதுகாப்பை அவர் மனதிலே வைத்து இந்த பாடலை அவர் பாடியிருக்கலாம் என்று வேதாகம வல்லுநர்கள் கூறுகிறார்கள். உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கேருபீன்கள் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அது எதை காட்டியது என்றால், கடவுள் அவர்களை காட்டுகின்ற இரக்க பாதுகாப்பை அது காட்டியது. அதனாலதான் திருப்பாடல் அல்லது சங்கீதம் 36:7 திருவசனம் சொல்லுகிறது, கடவுளே உமது பேரன்பு எத்தனை அருமையானது, மானிடர் உம் இறக்கைகளின் நிழலில் புகழிடம் பெறுகின்றனர் என்று சொல்லப்படுகிறது. உம் சிறகுகளினால் என்னை மூடிக்கொள்ளும் என்று சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது எந்த மனநிலையோடு சொல்லுகிறார் பாருங்கள். இறைவனுடைய அந்த அன்பு பாதுகாப்புக்குள்ளே, அதாவது அடைக்கலம் என்று இறைவனிடத்திலே வரும் பொழுது இறைவன் நமக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார் என்றால், அவருடைய அன்பினால், அவருடைய அளப்பெரிய அன்பினால் தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாராம். அவரே நமக்கு புகலிடமாய் மாறிவிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. திருப்பாடல் அல்லது சங்கீதம் 57 முதலாவது திருவசனம், கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன், இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலிலேயே எனக்கு புகலிடமாய் கொண்டுள்ளேன் என்று சொல்லுகிறார். அதாவது என்னுடைய இடர் நீங்கும் வரை நான் உம்முடைய இறக்கைகளின் நிழலிலே தங்கியிருப்பேன், அதற்குள்ளேயே எனக்கு புகலிடம் தேடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அதுபோல திருப்பாடல் அல்லது சங்கீதம் 61:4 நான் உமது கூடாரத்தில் எந்நேரமும் தங்கியிருப்பேன், உமது இறக்கைகளின் பாதுகாப்பில் தஞ்சம் புகுவேன் என்று சொல்லுகிறார். திருப்பாடல் 63:7 திருவசனம், ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர், உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகிறேன் என்று சொல்லுகிறார். அதுபோல சங்கீதம் 91:4 திருவசனம், அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர், அவரது உண்மையே கேடயமும் கவசமுமாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பை குறித்து திருமறை என்ன சொல்லுகிறது? இறைவன் நமக்கு பாதுகாப்பாயிருக்கிறாராம். எப்படி அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்றால், அவருடைய சிறகுகளின் நிழலில் கீழ் வைத்து நம்மை அவர் பாதுகாக்கிறார். எப்படி ஒரு தாய்ப்பறவை குஞ்சுகளை பாதுகாக்கிறதோ அதுபோலதான் நமக்கு அப்பாவாகவும் நமக்கு அம்மாவாகவும் இருக்கும் கடவுள் தம்முடைய சிறகின் நிழலினால் எங்களுக்கு நேரிடுகின்ற எல்லா தீமையிலிருந்தும், ஆபத்துக்கள் இருந்தும், பொல்லாப்புகள் இருந்தும் அவர் நம்மை பாதுகாக்கிறார்.
அவருடைய சிறகின் கீழே, நிழலின் கீழே நமக்கு புகலிடம் கிடைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அவருடைய இறக்குகளின் நிழலின் கீழேதான் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. உமது இறக்குகளின் பாதுகாப்பில் தஞ்சம் புகுவேன், எந்நேரமும் நான் தஞ்சம் புகுவேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உமது இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகிறேன் என்று சங்கீதக்காரர் 63 திருப்பாடலில் சொல்லுகிறார். உம்முடைய இறக்குகளின் கீழ் எனக்கு புகலிடம் நான் காண முடிகிறது என்று சொல்லி 91 சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய இறக்கைகளின் கீழே அடைக்கலமாயிருக்கும் உங்களுக்கு இறைவன் பாதுகாப்பாயிருப்பாராக. இந்த திருவசனத்தை பாடும் பொழுது நான் சொன்னது போல, உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருக்கிற அந்த கேருபீன்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு எதற்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டது என்றால், அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவருடைய எதிராளிகளிடமிருந்து இறைவன் அவர்களை பாதுகாப்பார் என்கிற ஒரு அடையாளம் அவர்களுக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. அதுபோல இறைவன் அவர்களை பாதுகாத்தார். அதனால்தான் இயேசு கூட எருசலேமை பார்த்து புலம்பும் பொழுது சொல்லும் பொழுது மத்தேயு 23 அதிகாரத்திலே 37 வசனத்திலே பார்க்கிறோம், எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொள்ளும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிகிறாயே, கோழிதன் குஞ்சுகளை தன் இறக்கைகளின் கீழ் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே என்று சொல்லி இயேசு எருசலேமை பார்த்து சொல்லுகிறான். ஆகவே கடவுள் தன் மக்களை கோழிதன் குஞ்சுகளை காப்பது போல காக்க விரும்புகிறவர். இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாய் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீருமுடைய மக்கள் மேலே, பிள்ளைகள் மேலே இரக்கமுள்ளவர், பாசமுள்ளவர், அவர்களை வாழ வைக்க விரும்புகிறவர், தீமைகளிலிருந்து தீங்குகளிலிருந்து பாதுகாத்து அவர்களுக்கு வெற்றி வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிற கடவுள் நீர். ஆகவே இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே பாதுகாப்பை தந்து, வெற்றி வாழ்வை தந்து, இவர்கள் கண்ணீரை துடைத்து, இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
மண்ணிலும் எங்கள் நெஞ்சிலும் வாழும் எம் தந்தையே, அன்பு தந்தையே, அரசு அமைந்திடுக, உள்ளத்தில் உலகில் மலர்ந்திடுக. உமது அரசு அமைந்திடுக, உள்ளத்தில் உலகில் மலர்ந்திடுக.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் அனுதினமும் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. மொன்றியோலில் உள்ள நேர்கள் நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-8-0-0-26-0-4. அருள் தியானம் தொடர்கிறது.
திருப்பாடல் அல்லது சங்கீதம் 18 அதிகாரம் வசனங்கள் 2-3 வரை. ஆண்டவர் என் கட்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன். நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் என் கற்பாறை, அவரே என் கோட்டை, அவரே என் மீட்பர் என்ற வார்த்தைகளை பரிசுத்த வேதாகமத்திலே பல முறைகளிலே நாம் வாசிக்கிறோம். அதிலும் திருப்பாடல்களிலே அல்லது சங்கீதங்களிலே இந்த வார்த்தைகள் அடிக்கடி வருவதை நாம் வாசித்து தியானித்து வருகிறோம். இந்த 18வது திருப்பாடல் அல்லது 18வது சங்கீதம் பாருங்கள், ஒரு நன்றி திருப்பா என்று சொல்லப்படுகிறது. இதை தாவீதுதான் பாடியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கு தாவீது ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கும் பொழுது கடவுளை நோக்கி மன்றாடி இருக்கிறார். அதனாலதான் 3வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த வார்த்தை எங்களுடைய விசுவாசத்தை மேலும் மேலும் வலுப்படுத்துகிறது. அதாவது எதிரிகளிடம் இருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி தாவீது மன்றாடினார். இறைவனும் அவரை காப்பாற்றி இருக்கிறார். அதுபோல அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்கிற ஜெபம் ஒருபோதும் வீண் போகாது. அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாய் இறைவன் பதில் தருவார். பல தடவை நாம் ஜெபத்திலே சோர்ந்து போவது உண்டு. நாம் கேட்டும் கேட்டும் இன்னும் எங்கள் வாழ்க்கையிலே அவைகள் கைகூடவில்லை, எங்கள் நெருக்கங்கள் நீங்கி போகவில்லை, எங்கள் சுமைகள் அகன்று போகவில்லையே என்று சொல்லி ஜெபத்திலே நாம் மனம் சோர்ந்து போவது உண்டு. ஆனாலும் நாம் மனம் சோர்ந்து போகின்ற வேளையில் கூட தூய ஆவியானவர் நமக்கு இறைவனுடைய வார்த்தை வழியாக தொடர்ந்து உற்சாகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுபோல இன்றைக்கும் இந்த வார்த்தையிலிருந்து தூய ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், உங்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் எல்லா விதமான சுமைகளிலிருந்தும் இறைவன் விடுதலை கொடுப்பார் என்று. ஆகவே இங்கு தாவீது அவர் நெருக்கப்பட்ட பொழுது பாருங்கள், எதிரிகளால் அவர் தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது அவர் இறைவனை எப்படியெல்லாம் சொல்லி மன்றாடி இருக்கிறார் என்றால், ஆண்டவரே நீர்தான் என் கற்பாறை என்று சொல்லியிருக்கிறார். என்றால் அந்த நாட்களிலே மக்கள் கற்பாறைகளுக்குள்ளே போய் மறைந்து தங்களை பாதுகாப்பார்கள். ஆகவே இறைவன் எனக்கு பாறையாக இருக்கிறார், இறைவன் பாறையாக இருந்து எதிரிகளிடமிருந்து என்னை காத்துக் கொள்ளுகிறார் என்று தாவீது நம்பினார். அதுபோல நீரே என் கோட்டை, நீரே என் மீட்பர், நீரே என் இறைவன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே கோட்டைக்குள்ளேதான் அன்றைக்கு மக்கள் போய் அடைக்கலமாயிருந்தார்கள், பாதுகாப்பாயிருந்தார்கள். கோட்டைக்குள் இருக்கும் பொழுது எதிரிகளுடைய தாக்கத்தில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதுபோலதான் இங்கு சங்கீதக்காரர் இறைவனை ஒரு கோட்டையாக பார்க்கிறார். எனக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற, பாதுகாப்பு கொடுக்கின்ற கடவுள்தான் என் கடவுள். அவரே என் மீட்பர், என்னை மீட்டுக் கொள்ளுகிறவர் அவர், அவரே என் இறைவன் என்று சொல்லி அவர் மன்றாடுகிறார். தொடர்ந்தும் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நான் புகலிடம் தேடும் மலை அவரே, என் கேடயம் அவரே, எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை அவரே, என் அரண் அவரே என்று சொல்லி இறைவனை எத்தனை முறைகளிலே தாவீது தன் ஜெபத்திலே சொல்லி மன்றாடுவதை பாருங்கள். அதுபோல அன்பு சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு தாவீதுக்கு கோட்டையாயிருந்த இறைவன், அரணாயிருந்த இறைவன், பெலனாயிருந்த இறைவன், பாதுகாப்பு கொடுத்த கடவுள் இன்றைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான சூழலிருந்தும் பாதுகாப்பு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே உங்கள் உள்ளம் சோர்ந்து போக வேண்டாம். இப்பொழுதும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் நீங்கள் பலவிதமான போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கலாம். எல்லா போராட்டத்திலிருந்தும் இறைவன் உங்களுக்கு விடுதலை தருவாராக. நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, நீரே எங்களுக்கு பாறை, நீரே எங்களுக்கு கோட்டை, நீரே எங்கள் மீட்பர், நீரே எங்கள் இறைவன். நீரே எங்களுடைய புகழிடம், நீரே எங்களுக்கு மலை, நீரே எங்களுக்கு கேடயம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு மீட்பளிக்கும் வல்லமை. ஆகவே இதோ இந்த நேரத்திலும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். அன்று சங்கீதக்காரருக்கு அவருடைய எதிரிகளின் தாக்கத்தில் இருந்து, ஆபத்தில் இருந்து நீர் விடுதலை கொடுத்தது போல, இன்றைக்கு இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே விடுதலையின் தேவனாய் இருந்து இவர்களை எல்லா விதமான சுமைகள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், தாக்கங்கள் அனைத்திலும் இருந்து விடுதலையாக்கி வெற்றியோடு வழி நடத்துவீராக. உம்முடைய பரிசுத்த கரம் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு பயன்பெறுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. இத்தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பின் உங்கள் நண்பர்களும் கேட்டு பயன்பெற உதவி செய்யுங்கள். உங்கள் தேவைகளுக்காக எமது சுபக்குழுவில் மன்றாட விரும்பினால் உங்கள் தேவைகளை பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-646-2446-446-2446-44 என்னும் இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சுபக்குழுவினர் உங்கள் தேவைகளுக்காக எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அன்பு நேர்களே, இணையதளங்கள் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரிகள் www.tamilgoodnews.com அல்லது www.vanpura.com. இந்த இணையதளங்களிலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புரா நிகழ்ச்சிகளை, எமது செப வழிபாடுகளை மற்றும் பல அருத்தந்தையர்களின் அருள் தியானங்களை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, இலங்கையில் இருந்து வெளியாகும் பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளங்கள் மூலம் பெற்று பயனடையுங்கள். எமது இணையதளங்கள் www.tamilgoodnews.com அல்லது www.vanpura.com. எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-647-8736-2734. இமெயில் அட்ரஸ் tamilgoodnews tamilgoodnews@gmail.com tamilgoodnews@gmail.com.
பாக்க போறீங்களா நமக்கு அப்புறம் பாருங்க பாருங்க நல்லா பாருங்க.
என்னடி ஏதோ நமக்கு அப்புறம்னா அதுக்கு இப்படி ஒரு எகத்தாளமான சிரிப்பா சிரிக்கிற? சரி சரி, உன் பையன் படிக்கிறது இல்ல, வாத்தியார் சொல்றத கேக்குறது இல்ல, கேள்விப்பட்டேன் வார், கொஞ்சம் சொல்லி வை. ஏன் சொல்றனா எல்லாம் அவனோட நன்மைக்கு தண்டி சொல்றேன். இயேசுசாமி என்ன சொல்லிருக்காரு?
என்ன சொல்லிருக்காரு?
தன் பிள்ளைக்கு எதிராக பெரும்பை கையாளாதவன் பாவி. தெரியுதா
என்னங்க இது? எல்லா பிள்ளைய மேலையுமா பெரும்ப கையாளணும்னு சொல்றாரு?
இல்லடி, ஓம் பிள்ளை மாதிரி தருதல பிள்ளைங்க இருக்காங்க பாரு, அவங்கள பார்த்து சொல்றாரு.
ஓஹோ,
என்ன ஓஹோ? நல்ல பிள்ளைங்க அப்பா அம்மா வாத்தியார் சொல்றதை கேட்டு ஒழுங்கா இருக்கும், உருப்படும். ஆனா
ஏங்க, நம்ம பையனும் நல்ல பையன் தாங்க.
ஆமாண்டி, நல்லவன் தான், யார் இல்லன்னாங்க. பையன்களை கண்டிச்சு புத்தி சொல்லி சரியாக்கணும், இல்லன்னா சேர்த்து வச்சிருக்கிறமே சொத்து அத்தனை பூராத்தையும் ஒரே நாள் அழிச்சிருமா? அழிச்சு.
ஓஹோ, நீங்க அப்படி வர்றீங்களா?
நாங்க எப்படியும் வரலடி, நேராத்தான் வர்றோம். நம்ம பையன் படிக்கிற காலேஜ் கமிட்டி கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன், ஒரு லெக்சரர் கூட உன் பையனை பத்தி நல்லா சொல்லவே இல்லை. ஆனா நம்ம பக்கத்து வீட்டு துர்ராஜ் சார் மகன் கார்த்திகை பத்தி எவ்வளவு உயர்வா சொன்னாங்க. அடடா, எப்படி அவனை பத்தி பேசினாங்க. கார்த்திக் நம்ம காலேஜ்ல படிக்கிறதே நம்ம காலேஜ் கிடைச்ச அதிர்ஷ்டம்னு சொன்னாங்கடி எல்லாரும்.
ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு ஆவும்னா அந்த பக்கத்து வீட்டு பரம ஏழைகளை புகழ்றது பெரிய வேலையா போச்சு.
ஏண்டி, புகழ்றதுக்கு கூட ஏழை பணக்காரன் வித்தியாசம் இருக்கா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், அப்படி இருக்கான்னு கேக்குறேன். வடிப்படி போய் முந்திரியும் டிஃபன் சாப்பிட்டு உன் பையன் உட்கார்ந்து இருப்பான், போய் கொஞ்சம் பக்குவம் எடுத்து சொல்லுப்பா.
ஏங்க என்னங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் உன் பையன் உன் பையன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம பையன்னு சொல்லுங்களேன்.
ஆமா, வள்ளுவர் வாக்குப்படி உன் பையன் இவன் தந்தை என்னோற்றான் கொல்லன் சொல் அப்படின்னு பண்ணிட்டான்.
என்னங்க சொல்றீங்க, சரியா சொல்லுங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது.
உன் பையனுக்கே புரியல, உனக்கு அங்க புரிய போகுது. அதாவது இப்படி ஒரு மகனை பெற்றதுக்கு இவங்க அப்ப என்னத்தவன் செய்தானோ அப்படின்னு மத்தவங்க பேசிக்குவாங்களாம். இப்ப புரியுதா? உன் பையனை பத்தி இப்படி ஒரு பையனை ஏன் பெத்தாங்களோன்னு பேசிக்குவாங்க. படி போயே அவனுக்கு கொஞ்சம் நல்ல புத்தியை சொல்லுப்போ.
கல்லூரி கேம்பஸ் இன்டர்வியூல நம்ம கார்த்திக் தான் முதல் ஆளா செலக்ட் ஆயிருக்கான். எப்பவுமே அவன் ஆசிரியர்கள் சொல்றதை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவன். எங்களை போன்ற ஆசிரியர்கள்கிட்ட யோசனை கேட்பான். எப்பவுமே ஆசிரியர்கள் மாணவர்களுடைய நலன்லேயே குறிக்கோளா இருப்பாங்க. என்ன ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க, எப்பவும் படபடன்னு பேசுவீங்க, ஏன் மௌனம் ஆயிட்டீங்க?
சார், அவன் பேசுற நிலையில இல்லீங்க. நீங்க இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா?
பாக்கலையே. கேம்பஸ் இன்டர்வியூ என்கிட்ட இருந்ததால பாக்கல. என்ன விவரம் சொல்லு
சார். உங்க அப்பா செஞ்ச வியாபாரம் நஷ்டமடைஞ்சு போச்சு. அதான் சார், பங்கு மார்க்கெட் ஏகப்பட்ட நஷ்டம். சொத்தை எல்லாம் ஏன் வீட்டை கூட விற்க வேண்டிய நிலைக்கு ஆளாயிட்டாங்க சார்.
ஐயோ, ரொம்ப சாரிப்பா, கேக்குறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது.
சீனு, கவலைப்படாதப்பா, நடந்ததை மறந்துடு, நல்லபடியா உழ. உங்க அப்பா இழந்ததையெல்லாம் மகன் மீட்டுட்டான்னு பேர் வாங்கலாம். மாணவன் மனசு வச்சா முடியாதது ஒண்ணுமே இல்லப்பா.
கார்த்திக், உன்னை எவ்வளவோ கேலியும் கிண்டலும் செஞ்சிருப்பேன், நீ எனக்கு எவ்வளவு ஆறுதலான வார்த்தையை சொல்ற. இனிமே நானும் ஆசிரியர் சொல்றபடி கேட்டு நல்ல விதமா படிச்சு வாழ்க்கையில முன்னேறுவேன்னு உறுதி கூறுறேன்.
ஆமா சீனு, இதையே ஆசிரியர் தினம் கொண்டாடுற மாதம். நம்ம நாட்டு குடியரசு தலைவராக இருந்த ஆசிரியர் சர்வபள்ளி டாக்டர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களே பிறந்த தினம். ஆசிரியர்கள் உபதேசம் புத்திமதி மாணவர்களின் நன்மைக்கே தவிர வேற எதுக்கும் கிடையாது. மாணவர்கள் ஆசிரியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து சொல்றதை கேட்டு நடந்தா அவங்களுக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது.
அன்பு நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்ட வான்பரான் நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்புறா நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் wanpura.com wanpura.com அல்லது tamilgoodnews.com என்னும் இணையதளத்துக்கு வாருங்கள். சரி நேர்களே, இத்துடன் எமது வான்புறா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புற வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.